ஞாயிறு சிந்தனை.
எனதருமை அன்புள்ளங்களே, கிறிஸ்துமஸ் அலங்காரங்களுடன் மின்னும் ஒரு கடைவீதியில் நாம் நடந்து செல்வதாக கற்பனை செய்து கொள்வோம். அங்கே
இறுதி நாள் நெருங்கியுள்ளது, ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள்
என்ற குரல் ஒரு பக்கம் ஒலிக்கின்றது. இன்றே இறுதி நாள், தள்ளுபடி விற்பனையில் பொருட்களை அள்ளிச் செல்லுங்கள் என்று வேறொரு குரல் மறுபக்கம் ஒலிக்கின்றது. இந்த இரு குரல்களுக்கும் போட்டி வந்தால் எந்த குரல் வெல்லும் என்பது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தானே. தள்ளுபடி விற்பனை பற்றி எழும் குரல் சந்தையில் மற்ற எல்லா குரல்களையும் தள்ளிவிட்டு முன்னே வந்து நிற்கும். அந்த குரல் வரும் திசை நோக்கி முட்டி மோதிக்கொண்டு கூட்டம் அலைமோதும். அன்பு இதயங்களே, பெருநகரங்களில் கடைவீதிகள் இன்று அடுக்குமாடி கட்டடங்களாக மாறியுள்ளன. இந்த கடைவீதிகளுக்கு ஷாப்பிங் மால் என்று நாம் பெயரிட்டிருக்கின்றோம். அமெரிக்காவின் ஷாப்பிங் மால் ஒன்றில் நடந்ததாக சொல்லப்படும் ஒரு நிகழ்ச்சி இது. இந்த மாலில் கிறிஸ்மஸ் வியாபாரம் வெற்றிகரமாக நடந்து கொண்டிருந்தது. பொருட்கள் வாங்கி களைத்து போனவர்கள் இளைப்பாறுவதற்கு அந்த மாலின் ஒரு பகுதியில் தனி இடம் ஒதுக்கப்பட்டிருந்தது. அவ்விடத்தில் அமர்ந்திருந்த ஒருவர் அங்கு பொருட்கள் வாங்கியவர்களிடமும் வாங்க வந்திருப்பவர்களிடமும் வலியச் சென்று பேச ஆரம்பித்தார். அவர் மிகவும் கண்ணியமாக கனிவாக பேசியதால் அவர் சொன்னதை மக்கள் கேட்டனர். அவர் அங்கு அமர்ந்திருந்தவர்களிடம் ஒரு சில கேள்விகள் மட்டும் கேட்டார்.
ஏன் இவ்வளவு செலவு செய்கின்றீர்கள்? கிறிஸ்துமஸுக்கு இத்தனை பரிசுகள் வாங்கத்தான் வேண்டுமா? நீங்கள் செலவு செய்யும் பணத்தில் பாதியை இளைகளோடு பகிர்ந்து கொண்டால் உங்கள் கிறிஸ்துமஸ் இன்னும் மகிழ்வாக இருக்காதா? நீங்கள் பல நாட்களாக மன்னிக்க முடியாமல் கஷ்டப்படும் ஒருவரை தேடிச் சென்று அவருடன் ஒப்புரவானால் அதைவிட சிறந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் இருக்க முடியுமா? இந்த கடைகளில் காணப்படும் கிறிஸ்துமஸ் மகிழ்ச்சி உங்களுக்கு செயற்கையாக தெரியவில்லையா
என்று அவர் ஒவ்வொருவரிடமும் ஒவ்வொரு வகையில் கேள்விகளை எழுப்பினார். அவர் சொல்வதில் இருந்த உண்மைகளை உணர்ந்த பலரும் தலையசைத்தனர். பொருட்கள் வாங்க வந்த ஒரு சிலர் மீண்டும் திரும்பிச் சென்றனர். வேறு சிலர் தாங்கள் புதுப்பிக்க விரும்பிய உறவுகளுக்காக புதிய பரிசு பொருட்கள் வாங்கிச் சென்றனர். இன்னும் ஒரு சிலர் அந்த மாலில் நேரத்தை செலவிடுவதற்கு பதிலாக அருகிலிருந்த ஒரு கோவிலுக்கு சென்று அமைதியாக நேரத்தை செலவிட்டனர். கடைகளின் உரிமையாளர்கள் அந்த மனிதரை பற்றி கேள்விப்பட்டனர். பிறகு என்ன நடந்திருக்கும் என்பதை நாம் எளிதாக யூகித்துக் கொள்ளலாம். அந்த மாலின் காவலாளிகளிடம் சொல்லி அந்த மனிதர் மீண்டும் அந்த மாலுக்குள் நுழையாதவாறு உரிமையாளர்கள் தடுத்தனர். அந்த மனிதரை ஏன் அவர்கள் தடை செய்தனர் என்ற கேள்வி எழுந்தபோது அவர் நாம் கிறிஸ்துமஸ் மகிழ்ச்சியை கெடுத்துக் கொண்டிருக்கின்றார் என்று பதில் சொன்னார்கள். அன்பு இதயங்களே, இதில் ஒரு விடயத்தை நாம் கவனிக்க வேண்டும். அவர் எங்கள் கிறிஸ்துமஸ் மகிழ்ச்சியை கெடுத்தார் என்று அந்த வியாபாரிகள் தங்களை பற்றி மட்டும் சொல்லாமல் மக்களையும் தங்களோடு இணைத்து கொண்டு அவர் நம்முடைய கிறிஸ்துமஸ் மகிழ்ச்சியை கெடுத்துக் கொண்டிருக்கின்றார் என்று நமக்கும் சேர்த்து பதில் சொன்னார்கள். வியாபாரிகள் படித்து பழகி வைத்துள்ள பல தந்திரங்களில் இதுவும் ஒன்று. நமக்கும் சேர்த்து சிந்திப்பது, முடிவெடுப்பது என்று பல வழிகளிலும் வியாபாரிகள் நம்மை ஒரு மாய வலையில் கட்டி போட்டு வைத்துள்ளனர். வியாபாரிகள் விரித்த வலைகளில் மக்கள் சிக்காமல் இருக்க அந்த மாலில் அமர்ந்து கேள்விகள் எழுப்பிய அந்த மனிதர் கிறிஸ்துமஸ் மகிழ்ச்சியை கெடுத்தாரா அல்லது அந்த மகிழ்ச்சிக்கு புதிய தெளிவுகளை தந்தாரா என்பது நாம் சிந்திக்க வேண்டிய கேள்வி. அன்பு இதயங்களே, வியாபாரிகள் பயன்படுத்தும் பல தந்திரங்களை நாமும் தெரிந்து வைத்திருப்பது நல்லதுதானே. இவை நமக்கு ஓர் எச்சரிக்கையாகவும் இருக்கும். அதே நேரம் அவர்களிடமிருந்து ஒரு சில பாடங்களையும் நாம் பயில வேண்டும். கிறிஸ்துமஸ் விழாவுக்கான நம்முடைய தயாரிப்புகளில் இதுவும் ஒன்றாக இருக்கட்டுமே. அன்பு இதயங்களே, கிறிஸ்துமஸ் மகிழ்ச்சி என்றால் என்ன, இந்த விழாவை எவ்விதம் கொண்டாடுவது என்ற கேள்விகளுக்கு வியாபாரிகள் ரெடிமேட் பதில்களை வைத்திருக்கின்றனர். அந்த பதில்களை எண்ணங்களை நம்மீது திணிக்க முயன்று வெற்றியும் பெறுகின்றனர். வியாபாரிகள் தயாரித்து வைத்திருக்கும் ரெடிமேட் எண்ணங்களுக்கு பின்னணியில் அவர்களது சுயநலம் ஒளிந்திருப்பதை நாம் எளிதில் உணரலாம். ஆனால் மாலுக்கு வந்த மக்களிடம் கேள்விகள் எழுப்பிய அந்த மனிதரோ எவ்வித சுயநலமும் இல்லாமல் கிறிஸ்துமஸ் விழா இன்னும் அர்த்தமுள்ள வகையில் கொண்டாடப்பட வேண்டும் என்ற எண்ணத்தில் தன் எண்ணங்களை பகிர்ந்து கொண்டார். இந்த மனிதர் பல வழிகளிலும் திருமுழுக்கு யோவானை நமக்கு நினைவுபடுத்துகின்றார். அன்பு இதயங்களே, திருமுழுக்கு யோவான் நம் நகரங்களில் உள்ள கடை வீதிகளுக்கு, ஷாப்பிங் மால்களுக்கு இன்று வந்தால் மனதை பாதிக்கும் பல கேள்விகள் எழுப்பியிருப்பார். திருமுழுக்கு யோவான் ஒரு தீப்பிழம்பாக இருந்ததால் இன்னும் ஒருபடி மேலே சென்று அந்த கடைகளில் இருந்தோரையும் தங்கள் வழிகளிலிருந்து மாறச் சொல்லி சவால் விட்டிருப்பார், இல்லையா? அன்பு இதயங்களே, சுயநலக் கலப்படம் எதுவும் இல்லாமல் அந்த ஷாப்பிங் மாலில் கேள்விகள் எழுப்பிய மனிதரோ அல்லது திருமுழுக்கு யோவானோ கிறிஸ்துமஸ் என்றால் என்ன, அதை எப்படி கொண்டாடுவது என்று நமக்கு சொல்லித் தருவதை கேட்கப் போகின்றோமா? அல்லது சுயநல லாபங்களுக்காக நம்முடைய விழாக்கள் மீது வேறுபட்ட அர்த்தங்களை திணிக்கும் வியாபாரிகள் சொல்லித் தருவதை நாம் கேட்கப் போகின்றோமா? இறுதி நாள் நெருங்கியுள்ளது, ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள் என்று ஒலிக்கும் குரலை கேட்கப் போகின்றோமா? அல்லது இன்றே கடைசி நாள், தள்ளுபடி விற்பனையில் பொருட்களை அள்ளிச் செல்லுங்கள் என்று ஒலிக்கும் குரலை கேட்கப் போகின்றோமா?
வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே.
எனதருமை அன்புள்ளங்களே, கிறிஸ்துமஸ், புத்தாண்டு, பொங்கல் என்று வரிசையாக வரும் திருவிழாக்களுக்கு வர்த்தக உலகமும் விளம்பர உலகமும் வகுத்து வைத்துள்ள இலக்கணங்களையும் எண்ணங்களையும் நாம் ஒதுக்கி வைக்கும் அதே வேளையில் அவர்களிடமிருந்து ஒரு சில பாடங்களையும் நாம் பயில வேண்டும். ஒவ்வொரு விழாவுக்கும் வர்த்தக உலகத்தினரும் விளம்பர உலகத்தினரும் கண்ணும் கருத்துமாக ஏற்பாடுகள் செய்கின்றனர். திருவிழா நாள் வருவதற்கு பல மாதங்களுக்கு முன்பே இவர்களின் தயாரிப்பு சிந்தனை ஓட்டம் ஆரம்பித்துவிடும். ஒவ்வொரு விழாவின் பின்னணி, அந்த நேரத்தில் உலகில் நிலவும் இயற்கைச் சூழல், குடும்பச் சூழல், தனி மனிதரின் மனச்சூழல் என்று பல கோணங்களில் இந்த விழாவை பற்றி சிந்திக்க ஆரம்பித்து விடுவார்கள். சென்ற ஆண்டு சொன்னதையே மீண்டும் அவர்கள் சொல்வதில்லை. வருவதென்னவோ அதே கிறிஸ்துமஸ், பொங்கல் என்றாலும் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு புது கண்ணோட்டம், புது அணுகுமுறையை இவர்கள் கையாளுவார்கள். அன்பு இதயங்களே, நம்முடைய வாழ்வில் ஒவ்வொரு விழாவும் வந்தது போனது என்று இல்லாமல் ஒவ்வொரு விழாவுக்கும் நாம் நமது குடும்பங்களோடு, உறவுகளோடு, நண்பர்களோடு அமர்ந்து அந்தந்த விழாவின் பின்னணி, அதில் நம்முடைய செயல்பாடுகள் பற்றி சிந்தித்து நாம் விழாக்களை கொண்டாடினால் நம்முடைய விழாக்கள் இன்னும் ஆழமுள்ளதாக, அர்த்தமுள்ளதாக இருக்கும், இல்லையா? ஆனால் இப்படி செய்வதற்கு நாம் முற்பட்டால் நம்மை ஏற இறங்க பார்ப்பார்கள், நம்மை வித்தியாசமாக நினைப்பார்கள் என்று நாம் பயந்து பேசாமல் எல்லாரையும் போல அந்தந்த விழாவுக்கு வழக்கமாக ஒவ்வொரு ஆண்டும் செய்வதையே செய்துவிட்டு போவோம் என்று நாம் விழாக்களை கொண்டாடி வருகின்றோம். இப்படி அர்த்தம் தெரியாமல் நாம் விழாக்களை கொண்டாடுவதால் தான் நம்முடைய கொண்டாட்டங்கள் மனதையோ வாழ்வையோ சிறிதும் பாதிக்காமல் வெறும் சம்பிரதாய கொண்டாட்டங்களாக மாறி வருகின்றன. வியாபாரிகளும் விளம்பரதாரர்களும் ஒவ்வொரு திருவிழாவுக்கும் தயாரிக்கும் ஆர்வத்தில் நூறில் ஒரு பங்கு நாம் ஆன்மீக வழிகளில் நம்முடைய திருநாட்களுக்கு தயாரிக்க ஆர்வம் காட்டினால் எவ்வளவு நன்றாக இருக்கும்.
அன்பின் ஆட்சியை கொண்டு வந்த தெய்வமே, அன்பரை நிர்வாருமே. அசைந்தாடும் அறுத்தரட்டால் அமைதியை நீத்தாருமே, அமைதியை நீத்தாருமே.
அன்பு இதயங்களே, ஆன்மீக உலகம் கோரும் தயாரிப்பு என்ன? நாம் எதிர்நோக்கியிருக்கும் இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவுக்கு எவ்வகையில் தயாரிக்கலாம்? இந்த கேள்விகளுக்கு இன்றைய நற்செய்தி வரிகள் விடை பகர்கின்றன. அதேவேளையில் நாம் கடைபிடிக்கும் அடுத்த இரு நாட்களுக்கும் சேர்த்து இன்றைய நற்செய்தி நமக்கு பாடங்களை தருகின்றது. December 10 உலகெங்கும் மனித உரிமைகள் நாள் கடைபிடிக்கப்படுகின்றது. இந்த உலக நாளை ஒட்டி வரும் ஞாயிறன்று இந்தியாவில் தலித் விடுதலை ஞாயிறு கடைபிடிக்கப்படுகின்றது. எனவே December 9-10 ஆகிய இரு தேதிகளில் நீதியையும் சமத்துவத்தையும் வலியுறுத்தும் இரு நாட்களை நாம் கடைபிடிக்கின்றோம். அன்பு உள்ளங்களே, இந்த இரு நாட்களையும் நாம் கொண்டாடுகின்றோம் என்று சொல்வதற்கு என்னுடைய மனம் ஒப்புக்கொள்ளவில்லை. என்று நம்முடைய உலகில் மனித உரிமைகள் அனைவருக்கும் சமமாக கிடைத்து அனைவரும் தலை நிமிர்ந்து மதிப்போடு வாழ முடிகின்றதோ, என்று இந்திய மண்ணில் தலித் மக்கள் முழுமையான விடுதலை பெற்று மனிதர்களாக வாழ முடிகின்றதோ, அன்று இந்த இரு நாட்களையும் கிறிஸ்துமஸ் உயிர்ப்பு பெருவிழாக்களைப் போல நாம் சிறப்பாக கொண்டாட முடியும். அதுவரை இறைவாக்கினர் ஏசையாவின் வார்த்தைகளை நாம் மீண்டும் மீண்டும் உலகில் உரக்கச் சொல்லி தூங்குவது போல் நடிக்கும் இந்த உலக சமுதாயத்தின் மனசாட்சியை தட்டி எழுப்பிய வண்ணம் இருக்க வேண்டும். இதோ அன்புள்ளங்களே, இறைவாக்கினர் ஏசையா இன்றைய நற்செய்தியின் வழியாக நம் அனைவருக்கும் விடுக்கும் அறைக்கூவல்.
லூக்கா நற்செய்தி பிரிவு 3. பாலைநிலத்தில் குரல் ஒன்று முழங்குகின்றது. ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள். பள்ளத்தாக்குகளெல்லாம் நிரப்பப்படும், மலை குன்றியாவும் தாழ்த்தப்படும். கோணலானவை நேராக்கப்படும், கரடு முரடானவை சமதளமாக்கப்படும். மனிதர் அனைவரும் கடவுள் அருளும் மீட்பை காண்பர்.
தற்பெருமையில் பூரித்துப் போய் தலைகணம் மிகுந்து வாழும்போது நம்முடைய உள்ளத்தில் மலைகள் தோன்றும். துன்பத்தைக் கண்டு நொறுங்கிப் போகும்போது பள்ளங்கள் பள்ளத்தாக்குகள் உருவாகும். இந்த மலைகளை தாழ்த்தி பள்ளங்களை நிரப்புவதற்கு தேவையான ஆயுதங்கள் எங்கே? தேடி எங்கும் போக வேண்டாம் அன்பர்களே, அவை நம்மிடமே உள்ளன. ஒருவேளை இந்த ஆயுதங்களை நாம் அதிகம் பயன்படுத்தாமல் விட்டுவிட்டதால் தூசி பிடித்து துருபிடித்து போயிருக்கலாம். இந்த ஆயுதங்கள் எவை? தாழ்ச்சி, நம்பிக்கை. அன்பு இதயங்களே, தாழ்ச்சி, நம்பிக்கை என்ற இந்த இரு ஆயுதங்களையும் கொண்டு நம்முடைய மனதை பண்படுத்துவோம். இறைவன் இந்த பாதையில் வருவார், நம்முடைய மனங்களில் தங்குவார்.
ஞாயிறு சிந்தனை நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.